புதுகை பன்மலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை கூடுதல் மாவட்ட நீதிபதி மாண்பமை திருமதி ஜி எம் வசந்தி அவர்கள் இன்று தேசிய சட்ட தினத்தை முன்னிட்டு நமது அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள அடிப்படை உரிமைகள் குறித்தும் அடிப்படை கடமைகள் குறித்தும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார். உடன் உரையாடுபவர் புதுகை பன்மலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பன்மலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பன்மலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சுதந்திரம் என்ற வார்த்தையை நாம் உச்சரித்தாலோ அல்லது மற்றவர்கள் உச்சரிக்க நாம் கேட்டாலோ உடனடியாக நம்முடைய ஞாபகத்துக்கு வருபவர்கள் நம்முடைய மதிப்புமிகு விடுதலை போராட்ட வீரர்கள்தான். அவர்கள் பெற்றுத்தந்த சுதந்திரத்தை பேணி காக்கவும் தமக்காக தம் உரிமைகளை வலியுறுத்தி நிலைநாட்டிக் கொள்வதற்காகவும் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்டு அதை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள்தான் 1949 நவம்பர் திங்கள் 26 ஆகும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் 1950 ஜனவரி திங்கள் 26 இந்திய அரசியல் சாசனம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்றும் குறிப்பிடப்படுகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டு 1949 நவம்பர் திங்கள் 26 இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை நினைவூட்டும் விதமாகவும் அரசியல் அமைப்பு சட்டத்தின் முக்கியத்துவத்தையும் அதன் சிறப்பு அம்சங்களையும் அனைவரும் தெரிந்து கொள்ளும் விதமாகவும் ஒவ்வொரு வருடமும் நவம்பர் 26 சட்ட நாள் என்றும் பின்னிட்டு கடந்த 19/11/2015 அன்று நமது பாராளுமன்றத்தால் பொது நாளிதழில் வெளியிட்டது முதல் தேசிய சட்ட நாளாகவும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. தேசிய சட்ட நாளான இன்று முதலில் நம் நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட விடுதலை போராட்ட வீரர்களையும் அதேபோன்று ஒருங்கிணைந்த அரசியல் நிர்ணய சபையில் இடம்பெற்று இந்திய அரசியல் சாசனம் உருவாக காரணமாக இருந்துள்ள மதிப்புமிகு அரசியல் சட்ட வல்லுநர்களையும் மதிப்புமிகு விடுதலை போராட்ட முன்னணி வீரர்களையும் இந்த தருணத்திலே வணங்கி அவர்களுக்கு நன்றியை உரித்தாக்கி இன்றைய தினம் நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தின் மதிப்பிற்குரிய முதன்மை மாவட்ட நீதிபதி அவர்களின் வழிகாட்டுதலின்படி புதுக்கோட்டை மாவட்டத்தின் கூடுதல் மாவட்ட நீதிபதியாகிய ஜி எம் வசந்தியாகிய நான் உங்கள் முன்பாக இந்த சிற்றுரையை ஆற்றுகின்றேன். தேசிய சட்ட நாளான இன்றைய தினத்தில் நமது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு தனி மனிதருக்கு கொடுக்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகள் என்ன மற்றும் அடிப்படை கடமைகள் என்ன என்பது பற்றி சுருக்கமாக பார்ப்போம். இந்திய அரசியலமைப்பு சட்டமானது 395 பிரிவுகள், 22 பாகங்கள், 8 அட்டவணைகளை கொண்டிருந்தது. பின்னிட்டு செய்யப்பட்ட சட்ட திருத்தங்களின்படி தற்பொழுது 448 பிரிவுகளும், 25 பாகங்களும், 12 அட்டவணைகளும் கொண்டு அதிக பக்கங்களை கொண்ட உலகிலேயே மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டமாக திகழ்ந்து வருகிறது. முதலில் நமது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரையை பார்க்கும் பொழுது அதில் இவ்வாறு கண்டுள்ளது. இந்திய தேசத்தை மதச்சார்பற்ற சமதர்ம குடியரசாக அமைப்பதற்கு இந்திய மக்களாகிய நாங்கள் உறுதிபூண்டு இந்திய மக்கள் அனைவருக்கும் சமூக, பொருளாதார, அரசியல் நீதி எண்ண, எழுத, எடுத்து சொல்ல, நம்பிக்கை வைக்க, வழிபாடு செய்ய சுதந்திரம், தரத்திலும் தகுதியிலும் வாய்ப்பிலும் சமத்துவம் ஆகியவற்றை அளிப்பதற்கும் எங்களிடையே தனி மனிதரின் கௌரவம் மற்றும் தேசிய ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியளிக்கத்தக்க சகோதரத்துவத்தை வளர்க்கவும் உறுதியெடுத்து கொண்டிருக்கிறோம் என்று கண்டுள்ளது. அதாவது இந்திய மக்களின் தனித்தன்மையையும் அடிப்படை உரிமைகளையும் ஆட்சி முறைகளையும் மதிப்புமிகு குடியரசுத் தலைவர் குறித்தும் மதிப்புமிகு நாடாளுமன்றம் மதிப்புமிகு சட்டசபை ஆகியவற்றின் அமைப்புகளையும் அதிகாரங்களையும் மாண்பமை உச்ச நீதிமன்றம் மாண்பமை, உயர்நீதிமன்றங்கள் ஆகியவற்றின் அமைப்புகளையும் அதிகாரங்களையும் அதிகார வரம்புகளையும் உறுதி செய்வதற்கும் ஒருங்கிணைப்பதற்குமான வழிவகைகள் அனைத்தும் இந்த உயரிய சட்டத்தில் காணப்படுகிறது. அதே போன்று முகப்புரையை நாம் படித்து பார்க்கும் பொழுதே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒட்டுமொத்த நோக்கத்தையும் அதன் சிறப்பையும் ஒரு சேர இந்த முகப்புரையில் குறிப்பிடப்பட்டிருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பாகம் 3 தனி மனிதருக்குரிய அடிப்படை உரிமைகள் என்ன என்பது குறித்து கோட்பாடுகள் 12 முதல் 35 கண்டுள்ள பிரிவுகளில் வரையறை செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று பாகம் 4A தனி மனிதருக்குரிய அடிப்படை கடமைகள் என்ன என்பது குறித்து கோட்பாடு 51A வரையறை செய்யப்பட்டுள்ளது. நாம் முதலில் அடிப்படை உரிமைகள் குறித்து பார்ப்போம். 3 பாகத்தில் பொதுவானவை என்ற தலைப்பின் கீழ் அடிப்படை உரிமைகள் குறித்து கூறப்பட்டுள்ளது. முதலில் சம உரிமை என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமை குறித்து பார்க்கும் பொழுது இது குறித்து பிரிவுகள் 14 முதல் 18 சொல்லப்பட்டுள்ளது. அதாவது இந்தியாவில் உள்ள எந்த நபருக்கும் சட்டத்தின் முன்பு சம உரிமை கொடுக்கப்பட வேண்டும், சமமான பாதுகாப்பை சட்டம் வழங்க வேண்டும், அதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதே போன்று சமயம், ஜாதி, இனம், பால், பிறப்பிடம் அல்லது வேறு எந்த ஒரு காரணத்தையும் காண்பித்து தனி மனிதர் ஒருவரிடம் பாகுபாடு செய்யக்கூடாது, எந்த ஒரு தனி மனிதரும் பொதுமக்களுக்கான பொது இடங்களை பயன்படுத்துவதை தடை செய்யக்கூடாது என்றும் சொல்லப்பட்டுள்ளது. அதே போன்று அரசு அலுவலக பணிகளில் நியமிக்கப்படுவதற்கும் பணியாற்றுவதற்கும் அனைவருக்கும் சம வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. அதை தவிர தீண்டாமை ஒழிக்கப்பட்டுள்ளது மற்றும் அதனை எந்த வகையில் செயல்படுத்துவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தீண்டாமையின் விளைவாக எழும் எத்தகைய குறைபாடும் சட்டப்படி தண்டிக்கத்தக்க குற்றம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போன்று படைப்பிரிவு அல்லது கல்வி தகுதி ஆகியவற்றின் அடிப்படையில் மட்டும் பட்டம் வழங்கப்பட வேண்டும் என்றும் மாண்பமை குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இன்றி அயல்நாட்டிலிருந்து பட்டமோ பரிசோ ஊதியமோ பதவியோ பெறக்கூடாது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக இந்திய குடிமக்கள் யாவருக்கும் சுதந்திரமாக இருக்கும் உரிமை என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமை குறித்து பார்க்கலாம். இது குறித்து பிரிவு 19 சொல்லப்பட்டுள்ளது. அதாவது சுதந்திரமாக சிந்திப்பதற்கும் எடுத்து சொல்லுவதற்கும் ஆயுதங்களின்றி அமைதியாக கூடுவதற்கும் சங்கங்களையும் அமைப்புகளையும் ஏற்படுத்துவதற்கும் இந்திய எல்லைக்குள் எத்தகைய தடையும் இன்றி நடமாடுவதற்கும் இந்திய எல்லைக்குள் தாம் விரும்பிய இடத்தில் வசிப்பதற்கும் தங்கியிருப்பதற்கும் சொத்துக்களை வாங்கவும் விற்பனை செய்யவும் வைத்திருக்கவும் எந்த தொழிலையும் செய்வதற்கும் நடத்துவதற்கும் எந்த பணியிலும் ஈடுபடுவதற்கும் எத்தகைய வாணிபத்தையும் செய்வதற்கும் அடிப்படை உரிமை இருக்கிறது என்று இந்த பிரிவில் சொல்லப்பட்டுள்ளது. அவ்வாறு சுதந்திரமாக இருக்கும் உரிமைக்கு ஒரு வரம்பு அதாவது ஒரு எல்லை கொடுக்கப்பட்டுள்ளதை நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்தியாவின் ஒப்புயர்வற்ற தன்மையையும் ஒருமைப்பாட்டையும் கருத்தில் கொண்டும் பொது ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காகவும் பொது மக்களின் அல்லது பழங்குடி மக்களின் நலனை பாதுகாக்கவும் அதே போன்று தொழில் வாணிபம் தொடர்பான தகுதிகளை நிர்ணயிப்பது மற்றும் அரசின் ஒரு வாரியத்தை நடத்துவது தொடர்பாகவும் நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கலாம், அதற்காக உரிய சட்டங்களை இயற்றலாம் என்று சொல்லப்பட்டுள்ளதையும் இங்கே கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றொரு சுதந்திரமாக இருக்கும் உரிமை குறித்து சொல்ல வேண்டுமென்றால் அது எந்த ஒரு நபரும் சட்டத்தை மீறி செயல்படும் பொழுது அவருக்கு உரிய தண்டனை வழங்கலாம் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் ஒரு குற்றத்திற்காக ஒரு நபரை ஒரு தடவைக்கு மேல் குற்றம் சாட்டி தண்டிக்கக்கூடாது. மேலும் குற்றம் சாட்டப்பட்ட எந்த நபரையும் தமக்கு எதிராக தாமே சாட்சியம் கொடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தக்கூடாது என்றும் தனி மனிதருக்கு உள்ள சுதந்திரமாக இருக்கும் உரிமை குறித்து இந்த பிரிவு 20 சொல்லப்பட்டுள்ளது. மற்றொரு சுதந்திரமாக இருக்கும் உரிமை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அது சட்டப்படி உருவாக்கப்பட்டுள்ள விசாரணை முறைப்படி அன்றி வேறு எந்த விதமாகவும் ஒரு நபரின் தனிப்பட்ட சுதந்திரத்தையும் உயிரையும் பறிக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளது. இது பிரிவு 21 சொல்லப்பட்டுள்ளது. அதாவது சட்டப்படி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கேட்பதற்கான உரிமை ஒரு தனி நபருக்கு உண்டான அடிப்படை உரிமை என்று இதில் சொல்லப்பட்டுள்ளது. மற்றொரு சுதந்திரமாக இருக்கும் உரிமை குறித்து சொல்ல வேண்டுமென்றால் அது ஒரு நபர் கைது செய்யப்படும் பொழுது அவர் என்ன காரணத்திற்காக கைது செய்யப்படுகிறார் என்பதை அவர் கேட்டு தெரிந்து கொள்ள இயலும். அதற்கு அவருக்கு உரிமை உண்டு. அதே போன்று தன்னுடைய வழக்குரைஞரிடம் கலந்து ஆலோசிப்பதற்கும் வழக்குரைஞரை தனது தற்காப்பிற்கு பயன்படுத்துவதற்கும் அவருக்கு உரிமை உண்டு. ஒரு நபரை கைது செய்து காவலில் வைக்கும் பொழுது அப்படி கைது செய்யப்பட்ட நபரை பயண நேரத்தை நீக்கி கைது செய்யப்பட்ட 24 மணி நேரத்திற்குள் அருகாமையிலுள்ள ஒரு குற்றவியல் நடுவரிடம் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்றும், எந்த நபரையும் ஒரு குற்றவியல் நடுவரின் உத்தரவின்றி அந்த காலக்கெடுவிற்கு மேல் காவலில் வைத்திருக்க கூடாது என்றும் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் ஒரு அயல் நாட்டை சார்ந்த எதிரிக்கும் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு அவ்வாறு காவலில் வைக்கப்பட்டுள்ள நபருக்கும், அதாவது குற்றத்தை தடுப்பதற்காக முன்கூட்டிய ஒரு நபரை அரசு சார்பான உத்தரவின்படி கைது செய்வது, அத்தகைய நபருக்கும் அத்தகைய உரிமை இருப்பதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று இந்த பிரிவில் விதிவிலக்காக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போன்று உரிய சட்டத்தின்படியும் ஆலோசனை குழுவின் அறிக்கை மற்றும் அபிப்பிராயமும் இருந்தாலொழிய ஒரு நபரை 3 மாதங்களுக்கு மேல் தடுப்பு காவலில் வைக்கக்கூடாது என்றும், மேலும் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படும் நபருக்கு காவல் காரணம் குறித்து தெரிந்து கொள்ளுவதற்கும், அதே போன்று காவல் உத்தரவை எதிர்த்து அவர் தம் முறையீட்டை தாக்கல் செய்வதற்கு உண்டான வாய்ப்பையும் அந்த நபருக்கு விரைந்து அளிக்க வேண்டும் என்றும், ஆனால் கைது செய்யப்பட்டதற்கான காரணத்தை தெரிவிப்பது பொது நலனுக்கு உகந்தது அல்ல என்ற நிலை இருக்கும் பொழுது காரணங்களை வெளியிடுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரியை வற்புறுத்தக்கூடாது என்றும் இந்த பிரிவுகளில் சொல்லப்பட்டுள்ளது. அடுத்ததாக சுரண்டப்படுவதனின்றும் சுதந்திரம் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமை குறித்து பார்க்கும் பொழுது, மனிதர்களை விற்பதும் வாங்குவதும் வற்புறுத்தி வேலை வாங்குவதும் பிச்சை எடுக்க செய்வது ஆகியவை தடை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போன்று அத்துமீறி செயல்படுவோருக்கு அந்த குற்றத்திற்காக தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. மேலும் 14 வயதுக்கு குறைந்த குழந்தைகளை எந்த தொழிற்சாலையிலும் சுரங்கத்திலும் வேறு அபாயகரமாக வேலைகளிலும் எவரும் அமர்த்தக்கூடாது என்றும் சொல்லப்பட்டுள்ளது. இது குறித்து பிரிவு 24 சொல்லப்பட்டுள்ளது. அடுத்ததாக வழிபாட்டு சுதந்திரம் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, பிரிவு 25 முதல் 28 கொடுக்கப்பட்டுள்ள நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ஒருவர் சமய நம்பிக்கை கொள்ளவும் குறிப்பிட்ட சமயத்தை மதத்தை பின்பற்றவும் அதை பரப்புவதற்கும் உண்டான உரிமை இருக்கிறது என்றும், அதே போன்று மதத்துக்காகவும் அறங்களுக்காகவும் அதாவது அறச்செயல்களுக்காகவும் அமைப்புகளை உருவாக்குவது பற்றியும் அதற்காக வரி விலக்கு பெறுவது குறித்தும் மற்றும் அவை தொடர்பான உரிமைகள் குறித்தும் பிரிவு 25 முதல் 28 அடிப்படை உரிமைகளாக சொல்லப்பட்டுள்ளது. அடுத்ததாக கலை கல்விக்கான உரிமைகள் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகள் குறித்து நாம் பார்க்கும் பொழுது பிரிவுகள் 29-30 இது பற்றி சொல்லப்பட்டுள்ளது. அதாவது இந்தியாவில் எந்த ஒரு பகுதியிலும் வசிக்கக்கூடிய ஒரு நபர் தாம் கடைபிடித்து வரக்கூடிய தனி மொழி அல்லது எழுத்து முறை அல்லது தனி கலாச்சாரம் ஆகியவற்றை பாதுகாத்து வைத்து கொள்ளக்கூடிய உரிமை உண்டு என்று சொல்லப்பட்டுள்ளது. அதே போன்று சமயம் சாதி இனம் மொழி அல்லது இன்னப்பிற வேறுபாட்டின் காரணமாக எந்த குடிமகனுக்கும் அரசால் அல்லது அரசு உதவித்தொகையால் நடத்தப்படும் கல்வி சாலைகளில் அனுமதி அளிப்பதற்கு மறுப்பு தெரிவிக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளது. அதே போன்று பிரிவு 30 மதச்சார்பு அல்லது மொழியின் காரணமாக சிறுபான்மையினர் என்று கருதப்பட்டுள்ள வகுப்பினருக்கு அவர்கள் தமக்கென கல்வி சாலைகளை நிறுவுவதற்கும் நிர்வகிப்பதற்கும் உரிமை உண்டு என்றும், அத்தகைய கல்வி சாலைகளுக்கு உதவித்தொகை அளிப்பதில் அரசு எத்தகைய பாகுபாடும் காட்டக்கூடாது என்றும் சொல்லப்பட்டுள்ளது. அடுத்ததாக பிரிவு 31 குறித்து பார்க்கும் பொழுது, அது ஒரு தனி நபருடைய சொத்தை சொத்தின் உரிமையை அரசு பெற்றுக்கொள்வது தொடர்பான நடவடிக்கைகள் ஆகும். இந்த பிரிவு ஏற்கனவே அடிப்படை உரிமையாக இருந்தாலும் பின்னிட்டு மேற்கொண்ட 44வது சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமைகளை கொண்ட 3வது பாகத்திலிருந்து நீக்கப்பட்டு விட்டது. இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12 பிரிவு 300A கீழ் ஒரு சட்ட உரிமையாக தற்பொழுது வைக்கப்பட்டுள்ளது என்பதையும் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த 3வது பாகத்தில் வழங்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளை வலியுறுத்துவதற்காக தக்க நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான உரிமை குறித்து பிரிவு 32 கூறப்பட்டுள்ளது. அதாவது இந்த மூன்றாவது பாகத்தில் வழங்கப்பட்டுள்ள சம உரிமை, சுதந்திரமாக இருக்கும் உரிமை, சுரண்டப்படுவதென்றும் சுதந்திரம், வழிபாட்டு சுதந்திரம், கலை கல்விக்கான உரிமைகள் ஆகியவற்றிற்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டுவிட்டால் அது குறித்து மாண்பமை உச்சநீதிமன்றத்தில் இந்த பிரிவு 32 படியும் மாண்பமை உயர்நீதிமன்றத்தில் பிரிவு 226 படியும் தக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். அப்பொழுது 5 வகையான நீதி பேராணைகள் மூலமாக உத்தரவு பிறப்பிக்கப்படும். அதாவது ஆட்கொணர்வு நீதி பேராணை, ஆங்கிலத்தில் ஹேபியஸ் கார்பஸ் என்று சொல்லப்படுகிறது. அதாவது சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படக்கூடாது என்பதை உறுதி செய்வதற்கான நீதி பேராணை. சட்டத்திற்கு புறம்பான முறையில் சிறைபிடித்து வைத்திருப்பவரை விடுவிப்பதற்கு இத்தகைய நீதி பேராணை உத்தரவு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக தடையுறுத்தும் நீதி பேராணை, ஆங்கிலத்தில் ப்ராகிபிஷன் என்று சொல்லுகிறோம். கீழ் நீதிமன்றமோ ஆட்சி அதிகாரியோ தன் அதிகார வரம்பை மீறி அல்லது சட்டமுரணாக ஏதேனும் நடவடிக்கை எடுத்தால் அதை மேற்கொண்டு நடத்தாமல் தடை செய்வதற்காக பிறப்பிக்கப்படும் நீதி பேராணை உத்தரவு ஆகும். அடுத்ததாக தகுதி முறை வினவும் பேராணை, கியோ வாரண்டோ என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. பொது அதிகார பதவியில் உள்ளவரை அவர் எத்தகுதியில் அப்பதவி வகிக்கிறார் என்று வினவி பிறப்பிக்கப்படும் நீதி பேராணை ஆகும். அடுத்ததாக கட்டளையுறுத்தும் நீதி பேராணை, மேண்டமஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம். பொது கடமையான ஒரு செயலை ஒரு அதிகாரி அல்லது கூட்டமைப்பு அல்லது கீழ் நீதிமன்றம் செய்ய தவறும்போது அந்த கடமையை உடனடியாக செய்யக்கோரி நீதிமன்றம் பிறப்பிக்கும் நீதி பேராணை ஆகும். அடுத்ததாக நெறிமுறையுறுத்தும் நீதி பேராணை, செர்ஷியோரரி என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம். நீதிமுறை சார்ந்த அலுவல்களை செய்யும் தீர்ப்பாயங்கள் அதிகாரிகள் தம் அதிகார வரம்பை மீறி செயல்பட்டாலோ அறமுறைக்கு மாறாக நடவடிக்கை எடுத்தாலோ அவற்றை மறு ஆய்வு செய்து நீக்கம் செய்வதற்கு தேவையான ஆவணங்களை தமக்கு அனுப்புமாறு நீதிமன்றம் வழங்கும் நீதி பேராணை ஆகும். இத்தகைய 5 நீதி பேராணைகள் மூலமாக ஒருவர் தம்முடைய அடிப்படை உரிமைகளை உறுதி செய்து கொள்ளலாம், பாதுகாத்து கொள்ளலாம். இது பற்றி இந்த பிரிவு 32 கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக இந்த மூன்றாவது பாகத்தில் வழங்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகள் குறித்து பார்க்கும் பொழுது படை பிரிவினருக்கும் பொது ஒழுங்கை நிலைநாட்டும் பணியில் ஈடுபட்டுள்ள படையினருக்கும் அவர்களுக்கு ஏற்ற வகையில் மதிப்புமிகு நாடாளுமன்றம் சட்டம் இயற்றலாம் என்று பிரிவு 33 சொல்லப்பட்டுள்ளது. அடுத்ததாக இந்திய எல்லைக்குள் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்படும் ஒரு பிரதேசத்தில் உள்ள மக்களின் நலனுக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் அதே போன்று மத்திய மாநில அரசு பணியில் இருப்பவர்கள் அல்லது வேறு நபர்கள் சம்பந்தமாகவும் தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு மதிப்புமிகு நாடாளுமன்றம் சட்டம் இயற்றலாம் என்பது பற்றி பிரிவு 34 கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக நாம் பார்ப்பது பிரிவு 35. இதில் குறிப்பிடப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகள் குறித்து பார்க்கும் பொழுது சில அடிப்படை உரிமைகள் குறித்தும் சில குற்றங்களுக்கு தண்டனை வழங்குவது குறித்தும் சட்டங்களை இயற்றுவதற்கும் சட்டங்களை திருத்துவதற்கும் மதிப்புமிகு நாடாளுமன்றத்திற்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது என்று இந்த பிரிவு 35 சொல்லப்பட்டுள்ளது. அடிப்படை உரிமைகள் குறித்து நாம் இறுதியாக பார்க்கும் பொழுது இதுவரை மூன்றாவது பாகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள 12 முதல் 35 வரையிலான பிரிவுகளில் பிரிவு 31 நீங்களாக சொல்லப்பட்டுள்ள ஒரு தனி மனிதருடைய சட்டப்படியான அடிப்படை உரிமைகள் குறித்து பார்த்தோம். இதிலிருந்து ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய சங்கதி என்பது ஒரு தனி மனிதருடைய சட்டப்படியான அடிப்படை உரிமைகள் அரசால் பாதுகாக்கப்படுகிறது என்பதையும் அதில் ஏதேனும் இடையூறுகள் இருந்தால் மாண்பமை உச்சநீதிமன்றம் மாண்பமை உயர்நீதிமன்றங்களின் நீதி பேராணை உத்தரவுகள் மூலமாக அத்தகைய இடையூறுகள் நீக்கப்பட்டு அடிப்படை உரிமைகள் உறுதி செய்யப்படுகிறது என்பதையும் ஆனால் இந்திய தேசத்தின் ஒப்புயர்வற்ற தன்மையையும் ஒருமைப்பாட்டையும் கருத்தில் கொண்டும் பொது ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காகவும் சில சூழ்நிலைகளில் அடிப்படை உரிமைகளை பொறுத்து நியாயமான கட்டுப்பாடுகளை விதிப்பதற்கும் இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது என்பதையும் இங்கே ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுவரை நாம் அடிப்படை உரிமைகளை குறித்து பார்த்தோம். தற்பொழுது நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திலே பாகம் 4A கொடுக்கப்பட்டுள்ள அடிப்படை கடமைகள், ஒரு தனிநபர் செய்ய வேண்டிய கடமைப்பட்டுள்ள அடிப்படை கடமைகள் என்பது பற்றி சொல்லப்பட்டுள்ளதை பொறுத்து பார்ப்போம். இது குறித்து பிரிவு 51A குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பிரிவுகளை இவ்வாறு சொல்லப்பட்டுள்ளது. அதாவது அரசியல் சாசனத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கவும் அதன் நோக்கங்களையும் அதன்படி உருவாக்கப்பட்டுள்ள அமைப்புகளையும் தேச கொடியையும் தேசிய கீதத்தையும் மதிக்கவும், நமது தேசிய விடுதலை போராட்டத்துக்கு தூண்டுகோலாக அமைந்துள்ள புனிதமான கொள்கைகளை போற்றவும் பின்பற்றவும், இந்தியாவின் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் ஒப்புயர்வற்ற தன்மையையும் நிலைநிறுத்தவும் பாதுகாக்கவும், தேசத்தை பாதுகாப்பதற்கும் அப்படி அழைக்கப்படும்போது தேசத்துக்கு சேவை செய்ய முன்வரவும், மேலும் சமயம், மொழி, பிராந்தியம் அல்லது குறுகிய பிரிவுகளை தாண்டி வந்து இந்திய மக்களிடையே சகோதரத்துவத்தையும் ஒன்றுபட்ட உணர்வையும் உண்டாக்கவும், பெண்களின் கண்ணியத்தை களங்கப்படுத்தும் பழக்க வழக்கங்களை தவிர்க்கவும், அதே போன்று நமது விலைமதிப்பற்றதும் பல்வகைப்பட்டதும் தொன்றுதொட்டு வருவதுமான பண்பாடுகளை மதிப்பதற்கும் காப்பதற்கும், அதே போன்று காடுகள், ஏரிகள், ஆறுகள், காட்டு விலங்குகள் மற்ற உயிரினங்கள் உள்பட உள்ள இயற்கை சுற்றுச்சார்வுகளை மேம்படுத்தவும் பாதுகாக்கவும் மற்றும் உயிரினங்களிடத்தில் பரிவு காட்டவும், விஞ்ஞான ரீதியான அணுகுமுறை, மனிதாபிமானம் மற்றும் ஆராய்வு, ஊக்கம், சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்ப்பதற்கும் காப்பதற்கும், அதே போன்று பொது சொத்துக்களை பாதுகாப்பதற்கும், வன்முறை கண்டு அஞ்சி விலகுவதற்கும், அதே போன்று முன்னேற்ற பாதையில் நாடு முனைந்து வெற்றி பெற துறைகள் அனைத்திலும் தனிப்பட்ட முறையிலும் கூட்டாகவும் சிறப்படைய முயற்சி செய்வதற்கும், அதே போன்று 6 முதல் 14 வயது வரையுள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்குதல் வேண்டும் என்பது குறித்தும் அடிப்படை கடமைகள் குறித்து சொல்லப்பட்டுள்ளது. ஆக தற்பொழுது நாம் அரசியலமைப்பு சட்டத்தில் கண்டுள்ள அடிப்படை கடமைகளை பற்றி பார்த்தோம். ஏற்கனவே பாகமோனில் சொல்லப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகள் குறித்து பார்த்தோம். மேற்படி அடிப்படை உரிமைகளும் அடிப்படை கடமைகளும் ஒரு தனி மனிதருக்குரிய அடிப்படை சட்ட பாதுகாப்பை கொடுப்பதற்காகவும், சமதர்ம குடியரசு ஆட்சியை அதாவது சமத்துவ சமூகத்தை உறுதிப்படுத்துவதற்காகவும் இயற்றப்பட்டு அவற்றை ஏற்றுக்கொண்டுள்ளோம் என்பதை சட்ட நாளான இன்று அறிந்து கொண்டுள்ளதுடன், அவற்றை கடைபிடித்து நம் நாட்டின் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் உறுதி செய்வோம். தேசிய சட்ட நாளான இன்று பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் விதமாக, ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாகவும் இதுவரை எடுத்து சொல்லப்பட்ட நமது அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள அடிப்படை உரிமைகள் குறித்தும் அடிப்படை கடமைகள் குறித்தும் கேட்டமைக்கு புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும், புதுக்கோட்டை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையம் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை நமது அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள அடிப்படை உரிமைகள் குறித்தும் அடிப்படை கடமைகள் குறித்தும் சுவாரஸ்யமான தகவல்களை நமக்கு வழங்கிய புதுக்கோட்டை கூடுதல் மாவட்ட நீதிபதி மாண்பமை திருமதி ஜி எம் வசந்தி அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை fm91.gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.